இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:23 தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 9:23
நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன்
இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை
நீ கவனித்து கேட்டு
தரிசனத்தை அறிந்து கொள். இந்த இடத்தில் தேவதூதனாகிய காபிரியேல் தானியேல் என்ற தேவ மனுஷன் அவனிடத்தில் சொன்ன ஒரு காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து அவன் வந்து சொன்ன ஒரு காரியத்தை நம்ம வாசித்தோம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேல் ஒரு அருமையான ஒரு பாத்திரம், வேதத்தில் இருக்கிற ஒரு நல்ல பாத்திரம் தானியேல். பிரியமானவர்கள் அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறாங்க பைபிள்ல, ஆனா இவனை பார்த்தீங்கன்னா நீ மிகவும் பிரியமானவன் இல்ல, ரொம்ப அருமையான வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன். இது பைபிள்ல வேற யாருக்குமே கிடைக்கல, இந்த ஒரு டேர்ம் கிடைக்கல. நீ மிகவும் பிரியமானவன், ஆண்டவருக்கு தானியேல் மிகவும் பிரியமானவன். இப்படி மிகவும் பிரியமானவனாய் ஒருவன் இருக்கும் பொழுது அதனால் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவன் ஜெபிச்சு முடிச்ச பிறகு பதில் இல்லை, ஜெபிக்க தொடங்கும் போதே பதில் வரும். ஆமென். அதான் காரியம், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பதில் வந்துருச்சு. ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு பிரியமானவர்களாய் இருக்கிறோம் என்பதிலே அவர் பதில் அளிக்கிற வேகமும் அதில் அடங்கியிருக்கிறது. நீ மிகவும் பிரியமானவன், அதனாலதான் நீ ஜெபிச்சு முடிக்கிற வரைக்கும் கூட ஆண்டவர் பொறுத்திருக்கல, நீ ஜெபிக்க தொடங்கின உடனே ஆண்டவர் பதிலை அனுப்பிட்டார். பைபிள்ல ஒவ்வொருவருக்கும் சில பாராட்டுகள் இருக்கு, ஆனால் தானியேலுக்கு மாத்திரம் இந்த பிரியமானவன் என்ற பாராட்டு திரும்ப திரும்ப இருக்கிறது. 10:11 வாசிக்கலாம்.
அவன் என்னை நோக்கி
பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படிங்கிறான். பாருங்களா, 10:11 அதை பார்த்தோம். 10:19 வாசிக்கலாம்.
பிரியமான புருஷனே
பயப்படாதே,
உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் என்றான்.
போதும், இங்கேயும் பார்க்கப்படுது மறுபடியும் பிரியமான புருஷனே. தானியேலை எங்கெல்லாம் ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரோ, தேவதூதனிடத்தில் சொல்லி அவனை சந்திக்கிற எல்லா நேரத்திலும் நீ மிகவும் பிரியமானவன், நீ பிரியமான புருஷன், பிரியமானவனே, இப்படிதான் அழைக்கிறார். அவனுக்கு ஒரு டைட்டில் இருக்குது, பிரியமானவன், நல்ல டைட்டில் தானியேலுக்கு. இந்த டைட்டில் வாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பைபிள்ல ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா குறை ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாத சில கேரக்டர்ஸ் இருக்குது பைபிள்ல, ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர். அதிலே தானியலும் ஒருத்தர், குறை கண்டுபிடிக்க முடியாத கேரக்டர்ஸ். அவனுடைய வாழ்க்கை குறித்து ஒரு குறைவும் பைபிள்ல எழுதப்படலை, இப்ப 1-2 தான். சில நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தே நல்லா இருக்கும், ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன குறையை கண்டுபிடிக்க முடியும். இப்ப யோசேப்பல நல்ல ஒரு பரிசுத்தமானு நினைப்போம்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குறைகளை கண்டுபிடிக்க முடியும், சொல்ல முடியும். ஆனால் இந்த தானியலுடைய வாழ்க்கை குறித்து எந்த ஒரு சின்ன குறையை கூட பைபிள்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்லவே முடியாது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத், அவனுடைய வாழ்க்கை கூட ஒரு குறை கூட இல்லைன்றத வேதம் அவர்களை குறித்து தெளிவான சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு குறைவில்லாத ஒரு மனுஷன், இந்த குறைவில்லாத மனுஷன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன். பைபிளில் இன்னும் சிலர் பிரியமானவர்கள் என்று சாட்சி வாங்கியிருக்கிறாங்க. அதில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இல்லையா. நீரனுடைய நேசகுமாரன் உமில் பிரியமா இருக்கிறேன் அர்ப்பிதா, நீரனுடைய நேசகுமாரன் உமில் பிரியமா இருக்கிறேன். அடுத்தது பிரியமானவன், மூன்று யோவான் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா பிரியமான காயுவுக்கு அப்படின்னு யோவான் எழுதுவார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். அவனுக்கு பிரியமானவனே அப்படின்வார். அப்ப பிரியமானவர்கள் என்று பெயர் வாங்கினவங்க பைபிள் இருக்கிறாங்க, ஒன்று ரெண்டு இருக்காங்க. ஆனால் தானியேல் திரும்ப திரும்ப அதே பெயரை சொல்லி அழைக்கப்படுகிறான். அதிலும் ஒரு இடத்துல மிகவும் பிரியமானவன் என்றும் பேர் வாங்கிட்டான். இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், மிகவும் பிரியமானவன். இந்த தானியேலுடைய வாழ்க்கை குறித்து எந்த குறையும் பைபிளில் நேரடியாக எழுதப்படவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தானியேலுக்கு இந்த கர்த்தருடைய கனம், நீ மிகவும் பிரியமானவன் என்று காப்ரியல் அவனை அழைக்கிறதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன என்பதை நம்ம பார்க்கணும். இந்த ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தானியேலுடைய வாழ்க்கையில் இந்த பிரியமானவன் என்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். முதல் எட்டு அதிகாரத்திலேயே அவனை வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும், ஒரு குறை சொல்ல முடியாது. அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவன் பாபிலோனிய உணவு சாப்பிட்றதுக்கு அவன் தன்னை தவிர்த்துக் கொள்வான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தாலும் கர்த்தருக்கே மகிமை செலுத்துவான். ரொம்ப பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு அவருடைய வாழ்க்கை. அவனை குறித்து யாருமே குறை சொல்ல முடியல. அதை நீங்க ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதானிகள், அவனுக்கு கீழே இருந்த பிரதானிகள் ஏதாவது குற்றம் சொல்ல முடியுமா என்று வகை தேடுவாங்க. ஆனால் அவனிடத்தில் குறை சொல்வதற்கு ஒரு காரியமும் வகை அவங்களுக்கு கிடைக்கலன்னு போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவன் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன். அப்படி இருக்கும் பொழுது எட்டு அதிகாரங்களில் இந்த பிரியமானவனாக அவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிரியமானவன் என்ற சாட்சியை ஒன்பதாம் அதிகாரத்தில் தான் வாங்கிறான். ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து அந்த காரியங்கள் தொடர்ந்து பத்தாம் அதிகாரத்தில் ரெண்டு தடவை சொல்லப்படுது. அப்படின்னா இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் நடந்தது என்ன, அதுதான் நம்ம கவனிக்கிறோம். என்ன நடந்துச்சு, ஏன் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அவன் வாங்க வேண்டும். இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் என்ன சம்பவிக்கிறது என்றால், இந்த தானியேலும் அவனோடு கூட அநேக யூத குலத்தாரும் இங்கே பாபிலோனில சிறையிருப்பில் இருக்கிறாங்க. சிதேக்கிய ராஜாவின் நாட்களிலே சிறைப்பட்டு போனவர்கள் இப்பொழுது இவங்க இந்த சிறையிருப்பில் இருக்கிறாங்க. சிறையிருப்பில் இருந்தாலும் இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்ததினாலே அந்த இடத்தில் இவர்கள் அடிமைகளாய் நடத்தப்படாமல், மோசமாய் இவர்கள் வாழ்க்கை நடத்தப்படாமல் கர்த்தரால் உயர்த்தப்படுறாங்க. அதுதான் ஆண்டவருடைய காரியம். ஒரு தேவ பிள்ளை நம்ம எங்க இருந்தாலும் சரி, நம் ஆண்டவருடைய வழிகளில் கரெக்டா நடந்தோமானால் எந்த இடத்திலையும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஹானர் இருக்கத்தான் செய்யும். அது உண்மை பைபிள்ல. இதுக்கு நிறைய உதாரணம் பைபிள் இருக்குது, நிறைய இருக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவனை நடத்துறது எல்லாமே மட்டமா தான் நடத்துவாங்க. ஆனா அவன் எல்லா இடத்துலையுமே அவன் ஸ்பெஷலா தான் இருப்பான். நடத்தப்படுகிறது ஒரு விதம், அவன் இருக்கிற காரியம் வேற விதம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா மனுஷர்கள் அவனை நடத்துகிற விதம் ஒன்று, தேவனாகிய கர்த்தர் அவனை நடத்தின விதம் வேற இருந்துச்சு. ஒரே டைம்ல ரெண்டு நடந்துட்டு இருக்கும். யோசேப்பை சகோதரர்கள் கீழ்த்தரமா நடத்துறாங்க, அவனை எடுத்து குழியில போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்றேன். குழியில போட்டாங்க, இஸ்ரவேலருக்கு வித்தாங்க. அந்த இஸ்ரவேலர்கள் இவனை ஒரு பொருள் மாதிரி கொண்டு போறாங்க, வியாபாரிகள். அவங்க இவனை விலை கொடுத்து இந்த சகோதரனிடத்துல விலை கொடுத்து வாங்கிட்டு போய் கொஞ்சம் லாபம் வச்சு போர்த்தி பார்க்க வித்துட்டாங்க. ஒரு பொருளை வாங்கி லாபம் வச்சுக்கிற கதை தான் யோசிப்படி கதை. அப்ப மனுஷர்கள் எப்படி அவனை நடத்துறாங்க பாருங்க. சொந்த சகோதரர்கள் அவனை வந்து விலை பேசி வித்துட்டாங்க. அதை வாங்கிற இஸ்மவேலர்கள் ஒரு வியாபாரிங்கிறது அவன் காமிச்சிட்டான். கொஞ்சம் விலைக்கு வாங்கி போர்த்தி பார்க்க வீட்டில் நிறைய விலை வச்சு வித்துட்டான். அவன் வியாபாரிங்கிறது அவன் கரெக்டா காமிச்சிட்டான். யோசேப்புக்கு பாருங்க, ஒரு அடிப்படை மனுஷனுக்குரிய விதத்தில் கூட அவன் நடத்தப்படவே இல்லை. அவனை ரொம்ப கீழ்த்தரமா நடத்தினாங்க. அங்கே அந்த போர்த்திபார் வீட்டிலே அவன் அடிமையாக அவன் விற்கப்பட்டான். அடிமைன்னு என்ன? அடிமட்டமான வேலை செய்யறதுக்கு. அவங்க வீட்டில் ஆடு மாடு வச்சிருந்தாங்கன்னா அந்த மாடை கழுவுறது, கிளீன் பண்றது, மாட்டு தொட்டி கிளீன் பண்றது, வீட்டை கழுவுறது, எஜமான் வெளியிலிருந்து வந்தா காலை கழுவி விடுறது, செருப்பை தொடச்சு கொடுக்கறது, காலை கழுவி விடுறது, இந்த வேலை. அடிமையாக விற்கப்பட்டான். இந்த நிலைமைக்கு போர்த்திபார் வீட்டிலே அவனை விதிட்டாங்க. ஆனால் அவன் போன சில நாட்கள்லேயே கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பது போர்த்திபாருக்கு கர்த்தர் காமிச்சிட்டார். அவன் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே அந்த வீட்டுக்கு அவன் எஜமானன் ஆக்கப்பட்டான். சீக்கிரத்திலே பாருங்க, மனுஷர்கள் அவனை ஒரு பொருளை போல வித்தாங்க, சொந்த சகோதரர் வித்தாங்க, இஸ்ரவேலர்கள் லாபம் வச்சு வித்தாங்க, போர்த்திபார் ஒரு அடிமையாக வாங்கினான். ஆனா அந்த போர்த்திபார் வீட்டில் போன உடனே அவனுக்கு ஒரு லிப்ட் கிடைச்சிருச்சு. அங்க அவன் அடிமை மாதிரியே இல்லை, அந்த வீட்டுக்கு எஜமானன்கிறான். போர்த்திபார் மனைவிட்ட பேசும்பொழுது, எஜமான் இந்த வீட்டில் எதையுமே எனக்கு விலக்கி வைக்கவில்லை, வீட்டுக்கு என்ன எஜமான வச்சிருக்கிறாருன்றான். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு ஹானர் அவனுக்கு கிடையுது, நல்ல கனம் அவனுக்கு கிடைச்சது. சரி, போர்த்திபார் வீட்டிலே அவனுடைய மனைவி இவனை கீழ்த்தரமா நடத்துறா. அந்த இடத்துல அந்த சூழ்ச்சியினாலே கடைசி சிறையில போடப்பட்டான். சிறையில போடப்பட்ட பிறகு அந்த சிறைச்சாலன்காரனுடைய கண்களில் இவனுக்கு தயவு கிடைத்து அங்கே சிறையில் இருக்கிற மற்றவர்களையும் வேலை வாங்கினான்னு போட்டிருக்கு. அன்அபிஷியல் சூப்பர்வைசர், அவன் ஜெயில அபிஷியல கைதி, ஆனா அன்அபிஷியல் சூப்பர்வைசர், அவன் மற்ற கைதிகளை வேலை வாங்கியிருக்கிறான். அப்ப அங்கேயும் அவனுக்கு கீழ்மட்டமான ஒரு காரியம் இல்லை. மனுஷர்கள் அவனை கீழ்த்தரமாய் நடத்தினாலும் அவன் ஆண்டவருக்கு ஏற்றவனா இருந்ததுனாலே ஆண்டவர் அவனை வேற ட்ராக்ல தான் நடத்திட்டு போனார். அவனை எந்த இடத்துல கீழ்த்தரமா அவனை விட்டு கொடுக்கவே இல்லை ஆண்டவர். இது ரொம்ப முக்கியம். என்னைக்குமே சொல்லுகிறேன், மனுஷர்கள் நம்மை கீழ்த்தரமாய் நடத்தலாம், ஆனால் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நடப்போமானால் ஆண்டவர் நம்மை நடத்துகிற ட்ராக் வித்தியாசமா இருக்கும். அது பேரலல், அது வேற மாதிரி போகும், அது வேற லைன்ல போயிட்டு இருக்கும். மனுஷர்கள் நம்மளை வேற மாதிரி நம்ம நினைச்சு கேளுதல்வாங்க, ஆனா ஆண்டவரோ அந்த இடத்துல மனுஷன் தள்ளுற இடத்துல நம்மளை விட மாட்டாரு. அவருக்கு ஒரு லைன் வச்சிருப்பாரு, இவன் எனக்கு பிரியமானவன், அவனை வேற ட்ராக்ல தான் கொண்டு போயிட்டு இருப்பார். இதுதான் உண்மை, பைபிள் எல்லா இடத்துல தான் உண்மை. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சார் யூதாவில் இருந்து அநேக வாலிபர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தால் ஒரு அடிமைகளை போல சாதாரணமான நிலைமையில் தான் வச்சிருக்கணும். ஆரம்பத்தில் அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனால் அதன் பிறகு இவனுடைய உத்தமம் தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது என்கிற காரியத்தில் எல்லாம் அவன் உண்மையாயிருந்து படிப்படியாக உயர்த்தறான். தேசத்தை ஆளுகிறதற்கு 127 பிரபுக்கள் இருந்தாங்க. அந்த 127 பிரபுக்களுக்கு மேலாக 3 பிரதானிகள் இருந்தாங்க. அந்த 3 பிரதானிகளிலே ஒருவனாக தானியேல் இருந்தான். அந்த பிரதானிகளில் இந்த 3 பேரிலும் தானியேல் மேற்பட்டவனாக இருந்தான் இருக்குது. புரியுதா? நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், சும்மா படிச்சீங்க, நான் சொல்றதுக்காக அப்படியே கேட்காதீங்க, கவனிங்க. 6 அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிங்க.
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும்
120 தேசாதிபதிகளையும்
ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான்.
தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். அந்த 3 பேர்லையும் டாப். கொண்டு போகப்பட்டது சிறையிருப்பு, அடிமையா கொண்டு போகப்பட்டவன். ஆனால் இவருடைய பொசிஷன் பாருங்க, ராஜாவுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல வந்து நிக்கிறான். யோசேப்பும் அப்படிதான், ராஜாவுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல நின்றான். தானியேலும் ராஜாவுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல நிக்கிறான். அந்த 3 பிரதானிகளிலும் இவன் மேற்பட்டவனா இருந்தான். ஆண்டவர் அவர்களை டாப்ல நிறுத்துறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இருந்தாலும் இந்த 6 அதிகாரத்தில எல்லாம் இவனுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார், கனப்படுத்தினார். இதெல்லாம் நல்ல விஷயம். இதிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறது நல்லது, ஆனால் அதை விட ஆண்டவரிடத்திலே பிரியமானவன் என்று சர்டிபிகேட் வாங்கிறது அதை விட நல்லது. தெரியுமா? அது ரொம்ப நல்லது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குவதை பார்க்கிலும் அது நல்லதுதான். அதை விட ஸ்பெஷல் என்னன்னா, அவர்கிட்ட பிரியமானவன் சாட்சி வாங்குற பாருங்க, அது இன்னும் ஸ்பெஷல், அது இன்னும் மேலான ஒரு லெவல். இந்த இடத்துல இந்த 6 அதிகாரத்தில், 7 அதிகாரத்தில், 8 அதிகாரத்தில் எல்லாம் பார்க்கும்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் ஆண்டவர் அவனை உயர்த்தின காரியங்களையும் இந்த புத்தகத்தின் முதல் 8 அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை உயர்த்த உயர்த்த உயர்த்தி டாப்ல கொண்டு நிக்க வச்சார். ஆனால் 9 அதிகாரத்தில் வரும் பொழுது அதுக்கு பிறகு அவன் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டான். அந்த லெவல் அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த இடத்தில் இந்த 9 அதிகாரத்தில் அவன் ஒரு ஜெபம் பண்றான். முதல் வசனத்திலிருந்து பார்த்தீங்களானால் அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். அவன் ஜெபம் பண்ணி முடித்த பின்புதான் காப்ரியல் இறங்கி வந்து அவருக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறான். அப்படி அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறது 20 வசனம் வரைக்கும். முதல் வசனத்திலிருந்து இந்த 9 அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் ஒரு நீண்ட ஜெபத்தை தானியேல் செய்கிறான். அந்த ஜெபத்தின் முடிவிலே தான் 21 வசனத்திலே பார்க்கும் பொழுது காப்ரியல் தூதன் வேகமாய் பறந்து வந்தான். 21 வாசிக்கலாம்.
அப்படி நான் ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே
என்னை தொட்டான். பாருங்க, இது ஜெபம் பண்ணி முடிக்கும் போதுதான் இது நடக்குது. அவன் ஜெபித்து முடிக்கிற ஒரு சூழ்நிலையிலே தேவதூதனாகிய காப்ரியேல் வேகமாய் இறங்கி வந்து தானியேலை தொட்டு அவனுக்கு தெளிவுண்டாக்கி அவனோடு பேச ஆரம்பிக்கிறான். ஸ்டார்ட் பண்ணும் போதே நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றான். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஜெபத்திற்கும் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கிடைச்சதற்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா 8 அதிகாரம் வரையிலும் அவனுடைய ஆசீர்வாதம் அவனை உயர்த்தின காரியங்கள் எல்லாம் வரிசையாய் வந்தாலும் இந்த 9 அதிகாரத்திலிருந்து அவனுடைய ஸ்டேட்டஸ் மாறுது. மிகவும் பிரியமானவன் மாறுறான். அப்ப இந்த மிகவும் பிரியமானவன் என்று மாறுகிறான் என்றால் அங்கு இடையில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெபம் நடந்திருக்குது. இந்த முதல் 20 வசனத்தில் ஒரு ஜெபம் நடந்திருக்குது. அந்த ஜெபம் தான் இவனை ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் பிரியமானவனாய் மாற்றிவிட்டது. அதுதான் காரணம். அதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைத்த அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனாய் மாற்றியது ஒரு ஜெபம், ஒரே ஒரு ஜெபம். இன்னைக்கு அந்த ஜெபத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது ஜெபம் என்ன, இந்த ஜெபத்தில் என்ன நடந்துச்சு. இந்த ஜெபம் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்ல போனால் ஒரு பாவ அறிக்கை ஜெபம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 9 அதிகாரத்தில் முதல் 20 வசனங்கள் பாவ அறிக்கை பண்ணுவான். அந்த பாவ அறிக்கையில தான் இந்த ஸ்பெஷல் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவ அறிக்கை நமக்கு பண்ண தெரியும். புரியுதுங்களா? பாவ அறிக்கை பண்ண தெரியும். அந்த பாவ அறிக்கையில ரொம்ப விசேஷம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாவ அறிக்கை பண்ண தெரியல. சில பாவ அறிக்கை பண்ண வேணான்ற லெவல்ல இருக்கிறாங்க. புரியுதா? பாவ அறிக்கை பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு சின்ன சின்ன குறைவுகளுக்கும் பாவ அறிக்கை பண்ண தெரியும். உண்மையா சொல்ற எத்தனையோ விஷயத்துல யாருமே இதுல விதி விலக்கு கிடையாது. இன்னைக்கு காலையில நான் செய்திக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாமளாக போய் ஜபிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது, ஆண்டவர் நம்மளை எழுப்பி ஜபிக்க வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு இல்ல ஒரு வித்தியாசம் சொன்னேன். இன்னைக்கு கால் நேற்று நைட்டு படுக்கும் போதே 12 மணிக்கு மேல தான் படுத்தேன். 12:30 இருக்கும் நினைக்கிறேன். 12 மணிக்கு மேல தான் படுத்தேன். காலையில ஆண்டவர் ஒரு எழுப்புனா ஒரு டைம் கரெக்டா இருக்கும். ஒரு என்ன சொல்றதுன்னா 3 மணி அப்படின்னா 2:58 அப்படி எழுப்புவார். 3:56-27 அப்படி வரும். இப்படிதான் எழுப்பார். இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட 2:58 ஆண்டவர் எழுப்பினார். திடீர்னு எழுந்துச்சு, டக்குனு ஃப்ரெஷ் ஆகி போச்சு. அப்புறம் அப்படி போன லைட் எல்லாம் போட்டு பார்த்தேன், டைம் என்னன்னு பார்த்தா 2:58. ஓ, ஆண்டவர் நமக்கு 3 மணி டைம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. தெரிஞ்சிச்சு. சரி, 3 மணிக்கு உட்காந்து ஆண்டவரிடத்தில் அப்படியே பிரேயர்ல உட்காந்தேன். ஆனா வழக்கமாக நல்லா போகும். இன்னைக்கு எனக்கு ஒரு சில காரியங்கள், சில சம்பவங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு சில காரியங்கள் அது என்னை கொஞ்ச நேரம் என்னை வந்து அந்த ஆண்டவர் எழுப்பினாலே அதோடைய பிரேயர் ஸ்பெஷலா இருக்கும். ஆனா ஒரு சில காரியங்கள் டிஸ்டர்ப் பண்ணதுனால என்னுடைய ஜெப நேரத்தில் கொஞ்ச நேரம் எனக்கு ஆண்டவர் எதிர்பார்த்த விதத்தில் நான் போலன்றது எனக்கே தெரிஞ்சிச்சு, எனக்கே தெரிஞ்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும் கர்த்தர் கொண்டு போனார். அப்புறம் முடிச்ச மற்ற காரியங்களை கவனிக்க ஆரம்பிச்சு. ஆனா என் உள்ளத்துல பெரிய ஒரு வேதனை என்னை கசக்க ஆரம்பிச்சது. ஒரு பெரிய வேதனை, காலையில கிளம்பி வர்றதுக்கு முன்னால பெரிய ஒரு வேதனை என்னை பிடிஞ்சது. ஆண்டவர், நானா வந்து ஜெபிக்கிறது வேற, நீங்க என்னை எழுப்பியும் அந்த டைமை நான் ஃபுல்லா ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணலையே. உள்ளம் ரொம்ப வேதனைப்பட்டேன். இங்க வர்ற வரைக்கும் நான் ரொம்ப பாவரிக்க பண்ணிக்கிட்டே இருந்தேன், மனசுல பாவரிக்க பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெளியில யாருக்கும் தெரியாது, உள்ளுக்குள்ள பாவரிக்க பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். ஆண்டவர் எழுப்பியும் அதை நான் ஃபுல் டைம் கரெக்டா யூஸ் பண்ணலையே, கொஞ்சம் டிஸ்டர்ப்டா கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே. அப்போ நம்ம லைஃப்ல நான் உனக்கு சொல்றேன், எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லணும்னு வரல, பட் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவ அறிக்கை என்ற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப விசேஷம். அப்படி இருந்தாதான் நம்ம தேவ சமூகத்தில் நிக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல நிக்க வைக்க முடியும். அதுதான் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃப்ளோ ஆக முடியும். இல்லைன்னா நம்ம எங்கேயாவது மாட்டிட்டு நம்ம நின்றுடுவோம். புரியுதா? மாட்டிட்டு நின்றுடுவோம். தொடர்ந்து நம்ம ஓடிட்டே இருக்கணும்னா நம்ம பாவரிக்கைன்றது ரொம்ப விசேஷம். அதனாலே இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் மிகவும் பெரியமானவனாய் அவனை மாற்றினது பாவரிக்கைன்னு சொன்னேன். இப்போ இந்த பாவரிக்கையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. இந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கும் பொழுது நிச்சயமாவே சொல்றேன், நாமும் கர்த்தருக்கு மிகவும் பெரியமானவர்களாய் இருக்க முடியும். ஆமேன். சரி, வாசிக்கலாம். முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். 9 அதிகாரம் முதல் 6 வசனம்.
கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வர்வின் புத்திரனான தரியு ராஜ்யாம்பாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று
70 வருஷம் செல்லும் என்று
கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி
என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி
ஜெபம் பண்ணி
பாவ அறிக்கை செய்து
ஆண்டவரே
உம்மில் அன்பு கூர்ந்து
உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே
நாங்கள் பாவம் செய்து
அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து
கலகம் பண்ணி
உம்முடைய கற்பனைகளையும்
உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம்
உமது நாமத்தினாலே
எங்கள் ராஜாக்களோடும்
எங்கள் பிரபுக்களோடும்
எங்கள் பிதாக்களோடும்
தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம்
அறிக்கை ஆரம்பிக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், தானியேலுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கர்த்தருக்கு பிரியமான நல்ல வாழ்க்கை. ஆனா அவன் செய்யற பாவ அறிக்கை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கைக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது. அவன் செய்யற பாவ அறிக்கை ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் அவன் ஜெபத்தை ஆரம்பிக்கிறான். ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே பாவ அறிக்கை செய்து அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆரம்பிக்கிற, கிருபையை காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனேன்னு ஆரம்பிச்சு அவன் பாவரிக்கை செய்யற பாருங்க. நாங்கள் பாவம் செய்து, அந்த அறிக்கை எப்படி இருப்பாரு, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். புரியுது? இந்த அஞ்சாவது வசனத்தில் மட்டும் அஞ்சு காரியம் சொல்றான். ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசி ஆகிய உம்முடைய ஊரியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். ஆறு காரியம் சொல்றான். எவ்வளவு ஓப்பன் கன்ஃபெஷன். இந்த ஆறு காரியத்திற்கும் தானியேலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மையா சொல்ல போனா கிடையாது. இந்த ஆறு விஷயத்தை நீங்க பாருங்க. அக்கிரமக்காரன்கிறான். தானியேல் ஒரு அக்கிரமக்காரனா? இல்ல. துன்மார்க்கன்கிறான். தானியேல் துன்மார்க்கனா? கிடையாது. கலகம் பண்ணினான்றான். தானியேல் கலகக்காரனா? கிடையாது. கற்பனைகளையும் நியமங்களை விட்டு அகன்று போனோங்கிறான். தானியேல் அப்படி வாழ்ந்தானா? இல்ல. ஆண்டவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தான். தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் நாங்க கேட்காம போனோம்னா அப்படி அவன் வாழ்ந்தான்? இல்ல. தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை படிச்சுதான் இந்த ஜபத்தியம் ஆரம்பிக்கிறான். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சுதான் இந்த ஜபமே ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும்போது தீர்க்கதரிசிகளின் வார்த்தை என்னைக்கு அப்பமா மாத்தினான் நினைச்சான்? கிடையாது. இந்த இடத்தில் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் வேத புத்தகத்தை வாசிக்கிறான். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறான். அப்படி வாசித்துக் கொண்டு வரும் பொழுது ஏற்கனவே கர்த்தர் இந்த பாபிலோனிய சிறையிருப்பு கல்தேயருடைய சிறையிருப்பின் காலத்தை குறித்து எரேமியா மூலமாக ஏற்கனவே கர்த்தர் முன்னறிவித்து வைத்திருக்கிறது. அப்பதான் அவனுக்கு கண்ணில் படுது. அவன் ஜெபத்தோடு வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த காரியம் அவனுக்கு தெரிய வருது. அவன் படிக்கும்போது பார்க்கிறான், 70 வருஷங்கள் இந்த சிறையிருப்பின் காலம் செல்லும் என்பதை அவன் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது கண்டுகொண்டான். உடனே பார்க்கிறான், காலத்தை அவன் பார்க்கிறான், 70 வருஷம் முடிவடைய போது. அவன் பாபிலோனுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் முடிவடைய போது. அந்த கட்டத்தை தான் ஆண்டவர் அதை அவனுக்கு வெளிப்படுத்துறார். எரேமியா புக்கம் எத்தனை பேர் படிச்சிருப்பான். ஆனால் இப்பொழுது ஜபத்தோடு உபவாசத்தோடு படிக்கும் பொழுது இந்த காலம் முடிவடைகிறது, சிறையிருப்பின் காலம் முடிவடைந்து நீங்க வெளியே போக போகிறீர்கள் என்கிறதை ஆண்டவர் ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். அதை புரிந்து கொண்ட உடனே எடுத்த முதல் ஸ்டெப் என்னன்னா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாவ அறிக்கை பண்ணான். இந்த அவன் அறிக்கை பண்ணின எந்த பாவமும் அவன் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அவன் கலகக்காரன் கிடையாது, துன்மார்க்கம் கிடையாது, அக்கிரமக்காரங்களாம் கிடையாது. ஆனால் வெளியரங்கமாக தன்னுடைய முற்பிதாக்களின் காரியத்திலிருந்து எந்த ஒரு சின்ன விஷயத்திலாகிலும் பாவம் காணப்படுமோ என்ற ஒரு பயத்தோடு வெளியரங்கமாக பாவ அறிக்கை செய்தான். இன்னைக்கு சொல்றேன், பாவ அறிக்கையின் விதம் ஒன்று இருக்குது. தேவ சமூகத்திலே நாம் பாவ அறிக்கை செய்கிறது வெளியரங்கமாக இருக்கணும். பாவ அறிக்கையில் வித்தியாசம் நிறைய இருக்குது. வெளியரங்கமா இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய பாவறிக்கை ஆண்டவர் அக்செப்ட் பண்றது கிடையாது. தெரியுமா? பாவறிக்கை கூட அக்செப்ட் பண்றது கிடையாது. இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்படாதவனுடைய பாவறிக்கை கூட ஆண்டவர் அங்கீகரிக்க முடியுது. ஆனா ரட்சிக்கப்பட்டவனுடைய பாவறிக்கை ஆண்டவரால் அங்கீகரிக்க முடியல. அதுதான் உண்மை. உண்மை அதுதான். நீங்க லூக்கா 18 அதிகாரத்தில் படிக்க வேண்டாம். படிச்சீங்கன்னா ஒரு ஆலய ஜெப ஆலயத்தில் ஆயக்காரனும் பரிசேயனும் வந்து ஜெபிப்பான். பரிசேயன் தன்னுடைய நீதி நியாயங்களை எல்லாம் சொல்லி, நான் உபவாசம் பண்ணேன், தசமாக கொடுக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லி அவன் ஜெபம் பண்ணிடுவான். ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று மார்பிள் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அடிச்சுக்குவான். அவன் மார்பிள் அடித்துக் கொண்டது எதை குறிக்கிறது? அவனுடைய பாவ உணர்வை குறிக்கிறது. தன் பாவத்துக்காக அவன் கட்டப்பட்ட மனஸ்தாபத்தை குறிக்கிறது. தன் பாவத்திற்காக அவன் தன்னையே அருவறுத்த காரியம் அவனுக்கு அது வெளிப்படுத்துகிறது. மார்பிள் அடிச்சுக்கிட்டு தூரத்தில் நின்று மார்பிள் அடித்துட்டு கதறான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அந்த நிமிஷத்தில் அவன் நீதிமானாக்கப்பட்டதாக வேதம் சொல்லுது. இவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்கிற பாவ அறிக்கைகளை தேவன் கேட்கிறாரா என்றால் அது சந்தேகத்துக்குரிய விஷயம். அந்த ஆயக்காரனுடைய பாவ அறிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தது போல இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் பாவ அறிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் என்பது எனக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம நடந்து போறோம், ஒருத்தர் அப்படி கால் இடிச்சிருது, சாரி அப்படிங்கிறோம், நம்ம அறியாம வாயில வந்து சாரி, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது பாவ அறிக்கை. அந்த சாரிக்கு நீங்க உண்மையில மனசு வறந்துறீங்க இல்ல? இல்ல, நடந்து போற திடீர் ஒருத்தர் கை அடிச்சிருந்து கால் அடிச்சிருந்து சாரி அப்படிங்கிறோம். இந்த சாரிக்கு யாரும் மனம் வருந்தது கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்கா இது நடந்தா அது வந்துடும் வாயில சாரி. அது போல இன்னைக்கு பாவ அறிக்கை விஷயம் கூட ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய விஷயத்திலே அந்த சென்சிட்டிவ்னஸ் இல்லைன்னா இந்த சாரி மாதிரி தான் போய் முடியும். ரொம்ப சாதாரணமா பாவ அறிக்கை என்பது உண்மையிலேயே மெய் மனஸ்தாபம் அதுல இருக்கணும். அந்த மெய் மனஸ்தாபம் இல்லாமல் செய்யப்படுகிற பாவ அறிக்கையை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. புரியுதா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை தான் பார்க்கிறார். ஒரு சின்ன தவறா இருக்கட்டும், ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், மனஸ்தாபம் வரணும். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அதுக்கு மனஸ்தாபப்படணும். ஐயோ நான் இப்படி நடந்துகிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே. அந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பாவ அறிக்கை தான் தேவ சமூகத்திலிருந்து அவருக்கு பிரியமாயிருக்கும். அங்கதான் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நம்ம மாறுகிறோம். மெய் மனஸ்தாபம் இருக்கணும். இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறான வாழ்க்கை, அவருடைய துன்மார்க்கம், அவர்களுடைய அக்கிரமம், அவருடைய பாவம், அவருடைய மீறுதல், அவர்கள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை அசட்டை பண்ணின காரியங்கள், இது எல்லாத்தையுமே தானே செய்தது போல அவன் உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பாய் இருதயம் உடைஞ்சு கேட்கணும். அங்கதான் அவன் அவருக்கு பிரியமானவன் என்ற ஒரு நிலைமைக்குள் உயர்த்தப்படுகிறான். அந்த ஸ்தானத்துக்குள் அங்கதான் என்டர் ஆகிறான். எடுத்தொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவனுடைய பாவரிக்கையின் முதல் கட்டம் மெய் மனஸ்தாபத்தோடு புறப்பட்டு வருது. பாவறிக்கையில பல விதங்கள் இருக்குது, அறிக்கை பண்றது, தங்கள் பாவத்தை அறிக்கை பண்றதுல பல விதங்கள் இருக்குது. இன்னொரு ஒரு அறிக்கை நான் காட்டுறேன் பாருங்க, பைபிள்ல யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க, 7:1 வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே
துரோகம் பண்ணினார்கள்.
எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன்
சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான்.
ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது
என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க. எரிகோவில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் சாபத்தீடானது, அதில் எதையுமே தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அங்கே இருந்ததான ஆகான் என்ற ஒரு மனுஷன் அந்த சாபத்தீடான பொருட்களில் சிலவற்றை எடுத்து தன் கூடாரத்தில் ஒழித்து வைத்து அவன் மறைத்து வச்சிட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்களுக்கு தோல்வி வர ஆரம்பிச்சது. இந்த தோல்வி வர ஆரம்பித்த உடனே யோசுவா தேவ சமூகத்தில் போய் விழுகிறான். அப்போ ஆண்டவர் விஷயத்தை சொல்றார், சாபத்தீதானதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அதை எடுத்துக்கொண்டாங்க, அதனாலதான் நான் உங்களோடு நான் இல்லை, நான் உங்களோடு இல்லாததுனாலதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தோல்வி வந்துச்சு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். உடனே யோசுவாவுக்கு இந்த காரியம் வெளிப்பட்ட உடனே அவன் சீட்டு போட சொல்லுகிறான். இதை 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, 15 வரைக்கும் படிக்க வேண்டாம், டைம் இல்லை, பார்க்கும் பொழுது சீட்டு போடுறாங்க. சீட்டு போடும் பொழுது கர்த்தர் தெளிவா யூதா கோத்திரத்தை சுட்டி காட்டுறார். யூதா கோத்திரத்தில் எந்த குடும்பம்னு கேட்கிறாங்க, சீட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ஒவ்வொரு சீட்டும் லைனா கர்த்தர் கரெக்டா கொண்டு வந்து இந்த ஆகான் கிட்ட நிக்க வச்சிட்டார். ஆண்டவர் இவன் தான் செஞ்சது. இப்போ யோசுவா இந்த காரியத்தை பிடித்த உடனே இவன் செய்கிற ஒரு காரியம் 19 வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி
நீ செய்ததை எனக்கு சொல்லு
அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு
பிரதியுத்தரமாக,
மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு
விரோதமாக பாவம் செய்தேன்,
இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அதை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார்.
இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி வந்துருச்சு. யோசுவாவுக்கு ஏன் இந்த தோல்வி வந்துச்சுன்னு அவனுக்கு புரியல. எல்லா இடத்திலையும் வெற்றியை பார்த்துட்டே வந்தவங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன ஜனங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடி வாங்கிட்டாங்க. யோசுவாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி என்னைக்குமே நடந்ததில்லை. எவ்வளவு பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் நம்ம ஜெயிச்சோம், அமலேக்கரை ஜெபிச்சோம், மோவாபியர்களை ஜெயிச்சோம், எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம். ஆனால் இந்த ஆயி பட்டணத்து ஜனங்க கிட்ட நம்ம விழுந்துட்டோமே, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் விஷயத்தை சொல்றாரு. இப்ப இந்த காரியம் நடக்கும் பொழுது இந்த ஆகானுக்கு உள்ளுக்குள்ள நல்லா தெரியும், நம்ம தான் பிரச்சனைக்கு காரணம், நம்ம தான் எடுத்து வச்சிருக்கிறோம், நம்மனாலதான் பிரச்சனை நடந்துட்டு அவனுக்கு தெரியும். அப்ப சாபத்தீதானதிலே ஒன்றை ஒருவன் எடுத்துக்கொண்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்படி சொன்ன உடனே இந்த காரியத்திற்கு யோசுவா சபையாரை கூப்பிடுறான். எல்லாரையும் கூடி வர செஞ்சு யார் அவன் கண்டுபிடிக்கலாம், சீட்டு போடுங்கன்றான். சீட்டு ஒரு சீட்டு கிடையாது, 4-5 தடவை சீட்டு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அது யூதா கோத்திரன் காட்டுவாரு, அப்புறம் அவனுடைய சந்ததியில் எந்த வம்சத்தை சேர்ந்தவன் காட்டுவாரு. அப்படியே ஒரு 5 சீட்டு போன பிறகுதான் கரெக்ட் ஆகான் கையில வந்து நிக்க, ஆகான் தான் மாட்டுவான். இப்ப எல்லாரும் நிக்கிறாங்க, ஆகானந்த கூட்டத்தில் நிக்கிறான். சீட்டு போட்டு யார் இதை செய்தவன்றதுக்காக ஜெபிச்சு சீட்டு போடுறாங்க. ஆகானுக்கு தெரியும் நம்ம தான் இது, உடனே வந்து விழுந்திருக்கலாம் இல்ல, சீட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து விழுந்திருக்கலாம் இல்ல. முதல் சீட்டு போடவை பார்க்கலாம், என்ன நடக்குது பார்க்கலாம். யூதா கோத்திரம் எனக்கு பக்குனாயிருக்கு, என்னடாது நம்ம கோத்திரம் விழுந்துருச்சு சீட்டு. அடுத்தது யாரு, இவருடைய முற்பிதாக லைனா சீட்டு விழுந்துகிட்டே வருது. கர்த்தர் அப்படியே காணர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. காணர் பண்ணிக்கிட்டே வந்து இவன் தான் அந்த ஆகா. அது வரைக்கும் வாய் திறக்கல, ஒண்ணுமே நடக்காத மாதிரி, ஒண்ணுமே தெரியாத போல அந்த கூட்டத்துக்குள்ளே நின்றுக்கிறான். அதுக்கு பிறகு யோசுவா கூப்பிட்டான், என்ன மகனே வா சொல்லு, என்ன நடந்துச்சு, உன் பேரு தான் சீட்ல வந்து நிக்கிது, கடைசியா நீ தான் பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு, சொல்லு என்ன நடந்தது சொல்லு. சொன்ன உடனே அவன் சொல்றான் பாருங்க, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன் இப்போ உட்காந்து அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறான். இது முதல்ல பண்ணிட்டுலாம் இல்ல, சீட்டு இத்தனை சீட்டு போடுற வரைக்கும் இருந்து கடைசியில் அவனை கூப்பிட்டு என்னப்பா செஞ்ச, நீ தான் இந்த சீட்ல மாட்டியிருக்கிற, என்ன செஞ்ச சொல்லு அப்படின்னு கேட்ட பிறகு, மெய்யாகவே நான் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னென்ன செஞ்சேன்னு கன்ஃபஸ் பண்றான். யூதாஸ் இப்படிதான் செஞ்சான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறதற்கு அவர் கொண்டு போகப்படுகிறார். அந்த நிலைமை தெரிஞ்ச பிறகுதான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தன், இது முதல்ல தெரியாது அவனுக்கு. என்னோடு தாளத்தில் கையிடுகிறவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னார், அப்ப அவனுக்கு தெரியாதா? எல்லாரும் நானா நானாங்கிறாங்க, இவனும் நானான் நிக்கிறான், அப்ப அவனுக்கு தெரியாதா? தெரியும், நான் தான் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்த இடத்துல அவன் தன்னை கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லை. எல்லாரும் நானாங்க போது இவனு நானான் நினைக்கிறான். கடைசியில சூழ்நிலை கைமீறி போன பிறகு அப்புறம் உட்கார்ந்து கன்ஃபஸ் பண்றது. புரியுதவங்களுக்கு அப்புறம் உட்கார்ந்து கன்ஃபஸ் பண்றது. யூதாஸ் அப்படிதான் பண்ணான், ஆகான் அப்படிதான் பண்ணான், எல்லாம் போன பிறகு அப்புறம் கன்ஃபஸ் பண்றது. இந்த இடத்தில் இவன் கன்ஃபஸ் பண்ணாலும் இந்த ஆகானை மன்னிச்சு விட்டுட்டாங்களா? கல்லறிஞ்சு அவன் அவன் குடும்பம் கொல்லப்பட்டுருச்சு. யூதாஸ் தப்பிச்சானா? இல்ல. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமான ஒரு பாவறிக்கை என்றால் யாராவது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவர் பிடிச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன தவறு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாவறிக்கை ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அங்கதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் பாவறிக்கை, வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த இடத்துல தானியேலுடைய காரியம் இதுதான். எடுத்த உடனே எரேமியாவின் புத்தகத்தை படிச்சான், படிச்ச உடனே அவன் பாவறிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் செய்யல, தன் உறுப்பினர்கள் செய்ததை அந்த 70 வருஷத்துக்கு முன்னால் அவங்க என்ன அக்கிரமம் பண்ணாங்களோ, 70 வருஷத்துக்கு முன்னால் ஏன் அவங்க பாபிலோனிய சிறையிருப்பில் ஒப்புக் கொடுக்கப்பட்டாங்களோ, அந்த 70 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பாவங்கள் எல்லாத்தை அறிக்கை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறான். தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த காரியங்கள், இவன் பாவரிக்க பண்ணது நேற்று முந்தானத்து கதை கிடையாது, 70 வருஷத்துக்கு முன்னால் சம்பவத்தை அறிக்கை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டுறான். அன்னைக்கு அவன் கர்த்தர் விட்டு விலகினால் தான் 70 வருஷத்துக்கு முன்னால் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அதைத்தான் இங்க அறிக்கை பண்றான். அக்கிரமம் செய்தோம், தீர்க்க தரிசிகளின் வார்த்தையை கேட்காம போனோம், இதெல்லாம் 70 வருஷத்துக்கு முந்தின கதை. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பாவ அறிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம முன் வந்து ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் பொழுது தேவ சமூகத்தில் நம்ம கொண்டு வரணும். இதுதான் பெஸ்ட் வே. ஆகான் யூதா செஞ்சதெல்லாம் பிடிபட்ட பின்பு அப்புறம் செய்தது, இதுல ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கல. இன்னொன்னு கூட இருக்குது, படிக்க வேணாம் டைம் இல்லை. ஆதியாக 3 அதிகாரத்தில் 9-12 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சிருவாங்க, அதன் பிறகு ஆண்டவர் விசாரணை வைப்பார். 3 அதிகாரம் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்துரும். இந்த 9-12 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் விசாரணை வைப்பார். ஆதாமை கூப்பிட்டு கேட்பார், என்னப்பா புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனி நீ புசித்தாயோ? உடனே சொல்லுவான், தேவரீ நீ எனக்கு தந்த ஸ்திரீயானவள், அதை புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன்றான். அவளை கூப்பிட்டு விசாரிப்பார், நீ என்னமா பண்ண? சர்பம் என்னை வஞ்சித்தது. அவ அங்க கை காட்டிடுவார். அடுத்தது சர்பத்துக்கிட்ட போய் ஒன்றும் கேட்கல, இதே போதும், இந்த 2 மனுஷரை கேட்டதே போதும், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆண்டவர் போயிடுறாரு. இது 3வது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லியும் அறிக்கை பண்ணாதது. புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லியும் அப்பவும் கூட அறிக்கை பண்ணல, ஆதாம் அறிக்கை பண்ணல, ஸ்திரீயை குற்றம் சாட்டினான், ஸ்திரீயை கேட்டார், சர்பத்தை குற்றம் சாட்டினா, கடைசி வரைக்கும் அவங்க பாவத்தை அறிக்கையே பண்ணல. புரியுதுங்களா? இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். இதுக்கு பாத்தீங்கன்னா அங்கோட முடியல, யோபுவின் புஸ்தகத்தை எடுங்க. இத யோபு இத பாயிண்ட் அவுட் பண்ணுவான், இந்த விஷயத்தை நீங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய குற்றம்ன்றது அங்க தெரியும். 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளு, யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க.
நான் ஆதாமை போல,
நான் ஆதாமை போல
என் மீறுதல்களை மூடி,
என் மீறுதல்களை மூடி
என் அக்கிரமத்தை,
என் அக்கிரமத்தை
என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ,
என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. யோபு பாருங்க, யார காட்டுறான் பாருங்க, கையை காட்டுறான் பாருங்க. நான் என்ன ஆதாம மாதிரியா ஆண்டவரே நான் பாவரிக்க பண்ணேன், என் ஒளிச்சு எல்லாத்தையும் மறைச்ச வச்சேன்னு யோபு காட்டுறான். ஆதாம பாயிண்ட் அவுட் பண்றான். ஆதாமுடைய விஷயம் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்திருக்குது பாருங்க. அவன் பாவரிக்கை செய்யாமல் போனது எவ்வளவு பெரிய விஷயம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய நீதியை பேசுகிற இந்த 31வது அதிகாரம் முழுவதும் தன்னுடைய நீதியை பேசலாம். அப்ப வந்து அவன் ஆதாம பாயிண்ட் அவுட் பண்றான், ஆதாம மாதிரி நான் பண்ணலையே ஆண்டவர், அவனை மாதிரி நான் மூடி மறைக்கலையே, என் பாவத்தை எல்லாம் அறிக்கிட்டனேங்கிறான். அப்ப ஆதாம் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது யோபுவின் புஸ்தகத்துல அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. நிறைய இருக்குது விஷயம் பைபிள்ல. இப்படி பார்க்கும் பொழுது தானியேல் முன் வந்து செய்த பாவறிக்கை, முன் வந்து செய்த பாவறிக்கை, அந்த ஆயக்காரன மாதிரி அவனாக முன் வந்து செய்தது. இந்த ஆகான், யூதாஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டிட்ட பிறகு செஞ்சது. ஆதாம் இருக்குதே அதை விட மோசம். கர்த்தர் பிடிச்சி விசாரணை பண்ணா கூட சொல்ல மாட்டான், பாவத்தை அறிக்கை பண்ண மாட்டான். இது முகா மோசமான விஷயம். கர்த்தரே நேரா பிடிச்சி விசாரணை பண்ணா கூட ஒத்துக்க மாட்டாங்க அந்த பாவத்தை. அதனாலதான் இது யோபு வரைக்கும் போயிடுச்சு இந்த விஷயம். இப்ப இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறது நமக்கு பார்க்கணும். ஒரு சின்ன பிளாஷ் நம்ம உள்ளத்துல வரும்பொழுதே பாவரிக்கை பண்ணணும். மாட்டிக்கிட்ட பிறகு பண்றதில்லை, அதனுடைய பிரச்சனையை சந்திச்ச பிறகு இல்லை. ஆண்டவர் விசாரணை பண்ணியும் பாவரிக்கை பண்ணாது, இன்னொருத்தரம் இல்ல கையை காமிச்சிட்டு தப்பிக்க நினைக்கிறது, அது அதோட மோசமான விஷயம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நம்ம இருக்கணும். தானியேல் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருந்தான். அவனாகவே ஆண்டவர் ஒண்ணு நீ பாவின்னு சொல்லல, அவனை பாவின்னு சொல்றது அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இவனே தன் முற்பிதாக்களின் பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தான். இரண்டாவது, இந்த தானியேல் ஏன் ரொம்ப பிரியமானவன் என்பதை மறுபடியும் 9 வாங்க, 7 வாசிக்கலாம். 6 வரைக்கும் படிச்சோம், 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும்
சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள்
இந்நாளில் இருக்கிறபடியே
வெட்கம் எங்களுக்கே உரியது.
ஆண்டவரே,
உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால்
நாங்களும் எங்கள் பிதாக்களும்
வெட்கத்துக்குரியவர்களானோம்.
அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக
நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம்.
ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவி கொடாமல்
விலகி போனார்கள்.
அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும்
எங்கள் மேல் சொரியப்பட்டன.
எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும்
சம்பவியாதிருக்கிற
பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும்
எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும்
விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார்.
நெக்ஸ்ட் லெவல் பாவரிக்க பாருங்க எப்படி போகுது. இப்பொழுது ஆண்டவரே உங்களிடத்திலே மன்னிப்பு உண்டு, உங்களுடைய சமூகத்தில் இரக்கம் உண்டு சொல்லிட்டு, தாங்கள் எப்படியெல்லாம் கீழ்ப்படியாமல் போனோம், எப்படியெல்லாம் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கும் மோசே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்தையும் அசட்டை பண்ணினோம், இது எல்லாத்தையும் சொல்றான். சொல்லிட்டு நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினால், இந்த நியாயப்பிரமாணத்தை அசட்டை பண்ணினால் என்ன நடக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களோ அதுதான் எங்களுக்கு நடந்துச்சு. பாருங்க, இதுல வந்து எங்களிடத்துலதான் முழு குற்றம். 12 பாத்தீங்கன்னா, எருசலேமில் சம்பவித்தது போல வானத்திற்கீழ் எங்கும் சம்பவித்திடாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். நாங்க செஞ்சதுனாலதான் இது நடந்துச்சு. 11 பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க. இஸ்ரவேலர் எல்லோரும் உங்களுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகி மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. இந்த 70 வருஷம் நாங்கள் சிறையிருப்பில் இருந்தோம். இந்த 70 வருஷம் நாங்கள் தீங்கு அனுபவிச்சிருக்கிறோம். இந்த 70 வருஷம் நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் தேசத்தை இழந்துட்டோம், எங்கள் ஆலயத்தை இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்து நீங்க நிற்கிறோம். இதற்கு முழுக்க 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 நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி போனது மட்டும்தான் காரணம் என்பதை சீரியஸா ஒப்புத்துறோம். அதாவது இன்னைக்கு இந்த பாவறிக்கை பண்ணுகிறதற்கு முன்பாக நிறைய பேருடைய லைஃப்ல இன்னொரு மைண்ட் செட், தவறான மைண்ட் செட் வரும். என்னன்னா, நல்லதா இருக்கிற, ஆனா ஏன் தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்து சொல்லுவாங்க. நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், ஒழுங்கா கர்த்தர் தான் தேடுறேன், ஒழுங்கா ஜெபம் தான் பண்றேன், ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரு இல்ல இப்படி சொல்லுவோம். இதுல என்ன மோசமான வார்த்தை தெரியுமா? அது நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், நான் ஒழுங்கா பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ண மாட்டேன், எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன், என்ன மட்டும் ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறார், எனக்கு மட்டும் ஏன் இப்படியே இருக்குது? இந்த வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? நம்ம ரொம்ப நல்லவங்களும் ஆண்டவர் அநியாயமா நம்மளை தண்டிக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம நல்லவங்க ஆண்டவர் அநியாயக்காரராக்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றவங்க ரொம்ப மோசமானவங்க. தங்களிடத்திலே குற்றத்தை வைத்துக் கொண்டு, தங்களிடத்திலே மீறுதலை வைத்துக் கொண்டு, தங்களிடத்திலே குறைதை வைத்துக் கொண்டு, நாங்கெல்லாம் கரெக்டா இருக்கிறோம், ஆண்டவர் அநியாயமா எங்களை தண்டிச்சிட்டாருன்னு சொல்றது என்ன அக்கிரமம் இது? நான் இல்ல நல்லா இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரையும் நடத்துறாரு, நல்லா நடத்துறாரு, என்ன மட்டும் இப்படி விட்டுட்டாருன்னா என்ன அர்த்தம்? தவறை நம்ம பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவரை குற்றப்படுத்துகிறது எவ்வளவு ஒரு தவறான விஷயம். இந்த இடத்துல அவன் சொல்றான், நாங்கள் வழியை விட்டு விலகணும், நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறதா எங்களுக்கு நடந்திருக்குது, கர்த்தருடைய வழியை விட்டு விலகினால் இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லி எழுதி இருக்கிறீங்க, அதை நாங்க கேட்கல, கேட்காம நாங்க நடந்ததுனால தான் எங்களுக்கு இது நடந்துச்சு. கிளீனா ஒத்துக்கிட்டான். பாவறிக்கையின் அடுத்த பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நடந்திருக்கிற குறைவு, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை, எனக்கு வந்திருக்கிற போராட்டம், இதற்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணமே தவிர என் பக்கத்தில் இருக்கிற இவனோ அவனோ என் ஆண்டவரோ காரணம் கிடையாது. நம்ம செய்யற பாவறிக்கையில் அடுத்த பெரிய தப்பு இதுதான், ஆண்டவரே அவன் இப்படி பண்ணினால்தான் ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேன்றோம், பக்கத்துக்கு ரெண்டு கையை காட்டுறோம், இல்லைன்னா ரொம்ப யோக்கியம், அவன் இப்படி பண்ணிருந்தான் இப்படி பண்ணிட்டேன், இல்லைன்னா அடுத்தது நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வந்துச்சு? இது ஆண்டவரை குற்றப்படுத்துறது. தவறை முழுக்க 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 நம்ம மேல போட்டுக்கணும். புரியுதா உங்களுக்கு? என் ஆண்டவர் நீதியுள்ளவர், என் ஆண்டவர் நியாயம் உள்ளவர், அவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அது கரெக்ட், தப்பு என்கிட்ட தான், நான் ஏதோ தப்பு பண்ணாதான் எனக்கு இது நடக்குது, நான் ஏதோ விஷயத்தில் சரியில்லை அதனாலதான் இது நடக்குது, என்னை ஏதோ விதத்தில் கர்த்தர் உருவாக்க நினைக்கிற அதனாலதான் இது நடக்குது, என்னை ஏதோ விதத்தில் கர்த்தர் என்ன இன்னும் அதிகமா வேற ஏதோ ஒன்னு ஸ்பிரிச்சுவல் நடத்த நினைக்கிற அதனாலதான் இது எனக்கு நடக்குது. எல்லா காரியத்திற்கும் பிளேம் நம்ம மேல போட்டுக்கணும். புரியுதுங்களா? பிளேம் நம்ம மேல போட்டுக்கணும். நம்முடைய ஆண்டவர் மேலையோ அல்லது சுத்தி இருக்கிற யார் மேலையோ பிளேம் பண்ணிட்டு நாம ரொம்ப யோசிக்க மாதிரி நம்ம பாவரிக்க பண்ணக்கூடாது. இது இரண்டாவது பெரிய குற்றம் அது. ஆனா தானியேல் இந்த விஷயத்துல கரெக்டா இருந்தான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு, அந்த 70 வருட சிறையிருப்பின் காரியம், அதுக்கு காரணம் நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுக்கல, மோசேயை கொண்டு நியாயப்பிரமாணத்தில் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் அசட்டை பண்ணிட்டோம். அதுல வந்த வேலைதான் இது. இதுக்கு யாரும் காரணம் கிடையாது, யாருமே காரணம் கிடையாது, நாங்க தான் காரணம். எங்களுக்கு வந்த தண்டனை நியாயமானது, இந்த 70 வருஷம் சிறையிருப்பு நியாயமானது, ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, இந்த 70 வருஷ பாடுகள் நியாயமா எனக்கு கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல யாரையும் குறை சொல்றது கிடையாது, நாங்க தான் குற்றவாளி, அதுக்குரிய தண்டனை நாங்க தான் அனுபவிக்கிறோம். பாவறிக்கை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சிக்னல் நம்ம கொடுத்துறோம். ரெண்டாவது அதற்கான விளைவு அதற்கான காரியத்தை பிளேம் நம்ம ஆண்டவர் மேலேயோ சுத்தி இருக்கிறவங்க மேலேயோ போடாம நம்ம மேல போட்டுக்கணும். என்னிடத்தில் ஏதோ குறைவினாலதான் இதை எனக்கு ஆண்டவர் அனுமதித்தார். அங்கதான் நிக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம இன்னும் பரிசுத்தம் அடைய முடியும், இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். இன்னொருத்தர் மேல கையை காட்டி அல்லது ஆண்டவர் மேல கையை பழியை திருப்பி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கவே முடியாது. அதனால இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது, அவன் தன்னை தன்னுடைய குற்றத்தினாலதான் இந்த தண்டனை வந்துச்சு, இந்த 70 வருஷம் சிறையிருப்பு நியாயமானதுதான், இது அநியாயமா எங்களுக்கு நடக்கல, நியாயமா தான் நடந்திருக்குன்னு சரியா சொல்லிட்டான். புரியுதா? நியாயமா எங்களுக்கு கிடைச்சது, இது எங்களுக்கு வேணும், இது நாங்கள் டிசர்வ்டு. இந்த 70 வருஷம் சிறையிருப்பை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் நியமிக்கப்பட்டவர்கள், எங்கள் காரியம் அப்படி. இதுல எந்த குறையும் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 3:9-12 படிச்சுமா? 13 படிப்போம்.
மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது,
இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது.
ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு
திரும்புகிறதற்கும்
உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை.
3வது, இந்த பாவரிக்கில் அடுத்த ஒரு கட்டம் இருக்குது. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கையெல்லாம் எங்கள் மேல் வந்தது. நியாயமா வந்துச்சு, அநியாயம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. அடுத்த லெவலுக்கு போயிட்டான். 2வது, எங்களுக்கு நியாயமா இந்த தீர்ப்பு வந்துச்சுட்டான். 3வது, இப்படி நாங்கள் அடிபட்ட பிறகும் இந்த 70 வருஷம் சிறையிருப்புக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்ட பெரும்பும் பாபிலோனிய ராஜாவாகி நேபுகாத் நேச்சார் வந்து எங்களை அடிமைகளாய் கொண்டு வந்த பிறகும் கூட நாங்கள் உட்கார்ந்து பாவரிக்கவே பண்ணல. அவன் எங்களை கொண்டு வந்த பிறகாக நாங்கள் உணர்ந்திருக்கணும், ஆண்டவரிடத்தில் இறக்கத்துக்கு நாங்கள் கெஞ்சியிருக்கணும். நாங்கள் சிறைப்பட்டு இந்த தேசத்திற்கு கொண்டு வரப்பட்ட பிறகும் கூட உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சவே இல்லை ஆண்டவரே. இது எதை குறிக்கிறது? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய இருதய கடினத்தை அவன் சொல்றான். நான் சொல்றேன், செய்யறது பாவன்றது மட்டும் இல்லை, எடுத்த உடனே அதை நம்ம ஃபர்ஸ்ட் சிக்னல்லே அறிக்கை பண்ணணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சிக்னல் அறிக்கை பண்ணாது இருக்குது பாருங்க, பாவத்தில் நம்பர் 2, அது செஞ்சது பாவம். டிலே பண்ணி அறிக்கை பண்றது இருக்குது பாருங்க, அது அடுத்த பாவம், பாவத்துக்குள்ள பாவம். கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தும் பொழுது ஸ்பாட்ல அறிக்கை பண்றது நல்லது, தாமதம் பண்றது இன்னொரு பாவம். அதைத்தான் இங்க கன்ஃபர்ஸ் பண்றான். இவன் சொல்ற அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சினது இல்லை. அது செய்யலையே, டிலே பண்ணமே, ஏன் இது பாவம்? 3வது, ஏன் இது பாவம் சொல்லணும் தெரியுமா? பைபிள படிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:9 வாசிக்கலாம்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு.
இப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, நான் பார்த்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் மோசேட்ட பேசுறார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழிக்கவும் நீ என்னை விட்டுவிடுனர். அப்போ வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னா என்ன, இருதயம் கடினப்பட்ட ஜனங்கள். இருதய கடினம் என்பது ஆண்டவருக்கு முன்பாக மிகவும் மோசமான விஷயம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துற உடனே ஸ்பாட்லயே ரிப்பன் பண்ணணும். அது நல்ல விஷயம். யார் மேலையும் காரணம் காட்டி தப்பிக்க நினைக்க கூடாது, அது அடுத்த விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்லி ரிப்பன் பண்ணாமலே காலத்தை ஓட்டது இருக்குது பாருங்க, அதை குறித்து உணர்வே இல்லாம அப்படியே போறது இருக்கு பாருங்க, அது இருதய கடினம் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூடவும் நான் இவர்களை அழிக்கவும் நீ என்னை விட்டுவிடு. என் கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்த நினைக்கிறையே, வணங்கா கழுத்து, கடின இருதயம், எதற்கும் விட்டுக் கொடுக்காத ஒரு சுபாவம். என் கோபம் உங்க மேல எரியும் அப்படின்னார், என்னை விடுனார் ஆண்டவர். அப்ப மூன்றாவதாக நான் சொல்ல வந்த விஷயம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு எதை சொன்னாலும் தாமதம் இல்லாமல், சின்ன சின்ன விஷயத்திற்கும் நம்ம செய்யணுமே தவிர இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை ஒருபோது நம்ம கடினப்படுத்தக்கூடாது. நாங்கள் பாவ அறிக்கை செய்யலை, உங்களுடைய முகத்தை நாங்கள் சிறையிருப்புக்கு வந்த பிறகும் நாங்கள் உங்களுடைய முகத்தை தேடலைன்னு சொன்னோம். வந்த பிறகாவது தேடி இருக்கணும் இல்லை, வந்த பிறகும் தேடலை. அதனாலே இது ஒரு மிகப்பெரிய தவறால் சதயம் அறிக்கை பண்ணோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் தாமதம் படுத்துகிறதும் அல்லது அதை குறித்து நம்ம அசட்டையாய் விட்டு விடுகிறதும், இது என்ன பெரிய விஷயம் என்று நம்ம அசட்டையாய் விடுகிறது பாருங்க, அது ரொம்ப பெரிய பாவம். இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் அப்படி இருந்தாங்க, கர்த்தர் அப்படி சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஏன் அப்படி சொன்னாரு, சொல்ற அளவுக்கு ஏன் நடந்துட்டாங்க தெரியுமா, விக்கிரக ஆராதனையும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விக்கிரக ஆராதனும் புதுசு கிடையாது. எகிப்தில் இருக்கும்போது அதான் பண்ணாங்க, வெளியில வந்த பிறகு அதுதான் பண்றாங்க. சரி, அங்க பண்ணிட்டு தானே இங்க ரிப்பீட் பண்றோம், அவ்வளவுதான், புரியுதுல. அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு ரிப்பன்டன்ஸே வரல, அது அவங்களுக்கு ரிப்பன்டன்ஸே வரல. இவங்களாகவே ஒரு தெய்வத்தை கேட்டாங்க, ஆறு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டி செய்து கொடுத்தா, பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க, சந்தோஷமா விளையாடினாங்கன்னு போட்டிருக்கு. நீங்க 32 மதியம் படிச்சு பாருங்க, அவங்க உட்கார்ந்து எழுந்து விளையாடினாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப எவ்வளவு ஹாப்பியா அந்த விக்கிரக ஆராதனை செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. காரணம் என்ன, இருதயத்தில் அவங்களுக்கு உணர்வு இல்லை, வணங்கா கழுத்து. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், யாத்திராக 32 இது ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக அவருடைய குற்றத்தை சொல்றார், என் கோபம் இவர்கள் மேல் மூலட்டுன்ற. அப்படி இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், நம்முடைய காரியத்தை தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் உடனுக்குடன் ஆண்டவரோடு ஒப்புரவாகி நம்ம போகும்போதுதான் நம்ம எப்பொழுதும் நம்மை ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவிலே இடைவெளி வரும், நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்ற ஸ்தானத்துக்கே நம்ம நெருங்கி வரவே முடியாது. என்னமோ ஒரு வாழ்க்கையை நம்ம ஓட்டிடுவோம், அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. ஏதோ ஆசீர்வாதம் வரும், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கவே இருக்காது. நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். அதற்கு காரணம் இந்த பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற விதம் சரியா இருக்கணும். சரியா ஜெபிக்கலாம். Glory to Jesus. தானியேல் மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்றான். திரும்பவும் பிரியமான புருஷனே, பிரியமான புருஷனே என்று அவன் அழைக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவையும் வேதத்தில் எழுதி வைக்கப்படவில்லை. நல்ல வாழ்க்கை, அது நிமித்தம் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன், அந்த தேசத்தின் 120 தேசாதிபதிகள், அதற்கு மேலாக 3 பிரதானிகள், அதிலே ஒருவனும் அதிலே அந்த 3 பேரிலும் மேற்பட்டவனாகவும் அவன் இருந்தான். ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் ஆண்டவர் வச்சார். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு கிடைத்த வெகுமதி, ஆண்டவர் உயர்த்தினார். ஆசீர்வதிச்சார், மேன்மைப்படுத்தினார். ஆனால் ஆசீர்வாதம் ஒன்றே எல்லாவற்றுக்கும் போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆசீர்வாதம் என்பது வேற, அங்கீகாரம் என்பது வேற. ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் கொடுக்கிறது, நம்ம நல்லா வாழும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு மேல ஒன்னு இருக்குது, ஆசீர்வாதத்துக்கு மேல ஒன்னு இருக்குது, அதுதான் தேவ அங்கீகாரம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்ற ஒரு நிலைக்குள் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு காரியம். அதற்கு காரணம் தானியேல் செய்த ஒரு ஜபம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவன் வாசிக்கிறான். வாசிக்கும் பொழுது சிறையிருப்பு முற்று பெறக்கூடிய ஒரு காலம் நெருங்கிவிட்டது என்பதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே உபவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க உட்கார்ந்தான். அவன் ஜெபிக்க உட்கார்ந்த உடனே பரலோகத்திலிருந்து அவனுக்கு பதில் அனுப்பப்பட்டு விட்டது. காபிரியேல் நேரடியாய் வந்து சொன்னான். காரணம் என்ன? அவன் செய்த பாவ அறிக்கையின் விதங்கள் அப்படி இருந்துச்சு. முதலாவதாக தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்களை எல்லாம் தானே செய்ததைப் போல அவன் ஒளிவு மறைவில்லாமல் வெளியரங்கமாக அவன் அறிக்கையிட்டான். ஒளிவு மறைவே இல்லை, வெளியரங்கமாக. அவன் கொடுத்த அந்த லிஸ்ட்ல அவனுடைய வாழ்க்கையில அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் முற்பிதாக்கள் செய்ததை தானே செய்தது போல அவன் மனஸ்தாபத்தோடு அவன் அதை பாவறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். இரண்டாவது, இந்த காரியத்தை அவன் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நீ ஒரு பாவின்னு அவனுக்கு சொல்லல, சொல்லி ஒன்னு அவன் செய்யல, அவனாகவே முன் வந்து அவன் அறிக்கையிட்டான். ஆகான் என்ற மனுஷன் சிக்கிக் கொண்ட பொழுது ஆண்டவர் பிடித்து கொடுத்த பிறகு மெய்யாகவே நான் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். யூதாசும் அப்படிதான் செஞ்சான். ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கல. பிரச்சனை வந்த பிறகு மூணாவது இருக்குது. பிரச்சனை வந்த பிறகும் அப்பவும் கர்த்தரை தேடாம போறது. ஒன்னு பிரச்சனையே இல்லாம இருக்கும்போது கர்த்தரை தேடுறது, ஒன்னு பிரச்சனை வந்த பிறகு கர்த்தரை தேடுறது, இன்னொன்னு பிரச்சனை வந்த பிறகும் கர்த்தரை தேடாம போறது. மூணாவது அவன் அறிக்கையை செய்தது அதுதான். 70 வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் சிறையிருப்புக்கு நாங்கள் கொண்டு வரப்பட்டோம், ஆனாலும் வந்த பிறகும் கூட நாங்கள் உம்முடைய முகத்தை தேடலையே, பிரச்சனை வந்த பிறகும் நாங்கள் தேடலையே. அதான் மூன்றாவது. இன்னைக்கு மூணு காரியம் மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னால பாவறிக்கை பண்ணணும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சொல்லி பாவறிக்கை பண்றது செகண்ட், சொல்லியும் பாவறிக்கை பண்ணாதது மூணாவது லெவல். அதையும் அவன் பாவறிக்கை பண்ண, இந்த 70 வருஷம் நாங்கள் பாவறிக்கை பண்ணலையே, உம்முடைய முகத்தை தேடலையே, இந்த சிறையிருப்புல வந்த பிறகாகி உங்களை தேடி இருக்கணுமே. இவன் தேடினான், ஆனால் மற்றவர்கள் தேடலையே, அதைத்தான் அறிக்கையிட்டான். இவன் வந்த நாள் கரெக்டா தான் கர்த்தரை தேடிட்டு இருக்கிறான், ஆனால் மற்றவர்கள் கர்த்தரை தேடாம இருக்கிறாங்க. இவனும் இன்னொரு மூணு பேரும் கர்த்தருக்காக சாட்சியா நின்னாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்ரேகோ, மற்ற எத்தனையோ பேர், அவங்க யாருனே பைபிள் லிஸ்ட் இல்லை. கர்த்தரை தேடாம இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள், எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன பிளாஷ் கொடுக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மனம் திரும்பணும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பாவத்திற்கு யாரையும் காரணம் காட்டக்கூடாது, அறிக்கையிடணும். நாம் அறிக்கையிடும் பொழுது அந்த நியாய தீர்ப்பு நியாயமானது என்று ஒத்துக்கொள்ளணும். நமக்கு வந்த பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம்ன்றதை ஒத்துக்கொள்ளணும். அதை யார் மேலையும் நம்ம சுமத்தக்கூடாது. மூணாவது, தாமதப்படுத்தாமல் ஆண்டவரிடத்திலே நம்ம வரணும். இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் பிரியமானவர்களாய் காணப்படுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் அப்பா எங்கள் பாவ அறிக்கையிலும் எவ்வளவு சென்சிட்டிவா நாங்கள் இருக்கணும் என்பதை எங்களுக்கு ஆண்டவர் காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படி இருந்ததினாலே தானியேல் உமக்கு முன்பாக மிகவும் பிரியமானவனாக காணப்பட்டான். இந்த சாட்சி எங்களுக்கும் எப்பொழுதும் உண்டாகட்டும் அப்பா, இந்த சாட்சி எப்பொழுதும் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் நீங்க பொறுப்பெடுத்து எங்களை எப்பொழுதும் உமக்கு பிரியமானவர்களாய் நீங்க நடத்தி உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ள போகிறதற்காய் சோத்திரம். எங்களை நடத்துங்க அப்பா, காத்துக்கொள். நீங்க மாத்திரை உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே